அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 27,
குரல் 121. அடக்கம் அமரருள் ஒய்க்கும், அடங்காமை ஆரிருள் ஒய்த்துவிடும். உரை: அடக்கம் அமரருள் ஒய்க்கும். ஒருவனை அடக்கமாகிய அறம் பின் தேவருலகத்து ஒய்க்கும். அடங்காமை ஆறிருள் ஒய்த்துவிடும். அடங்காமையாகிய பாவம் தங்குதற்கு அறிய இருளின் கண் செலுத்தும். உரை குறிப்பு: இருள் என்பது ஓர் நரக விசேடம். எல்லாம் பொருளில் பிறந்துவிடும், நான்மணிக்கடிகை 7 என்றார் போல ஒய்த்துவிடும் என்பது ஒரு சொல்லாய் நின்றது.
திருப்பி ஒரு தரமாசி.
குரல் 121. அடக்கம் அமரருள் ஒய்க்கும், அடங்காமை ஆரிருள் ஒய்த்துவிடும்.
திரும்ப திரும்ப வள்ளுவர் அடக்கத்தினுடைய பெருமையை எப்பொழுதும் அவர் எடுத்துக்கொண்ட விஷயத்தை முதல் குரலிலே வலியுறுத்துவார். அடக்கமுடைமை, அதாவது அதை எனக்கு அது பூர்ணமாக நான் சொல்கிறேனா என்று எனக்கே தெரியவில்லை. இன்றைக்கு இப்போ என்ன நடக்கிறது என்றால் அறிவுலகத்திலே அடங்கக்கூடாது என்பதற்கான உபதேசங்கள் நடக்கிறது. ஆசிரியர் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு அடங்கக்கூடாது, இதுக்கு சட்டங்கள். அதாவது ஒரு ஆசிரியர் மிரட்டினாலோ ஒரு அடி அடித்து விட்டாலோ ஆசிரியரை தூக்கி ஜெயிலே போட்டு விடுறார்கள். எனக்கு அது புரியவே இல்லை, நான் முன்பு உங்களோடு பேசினேனோ தெரியவில்லை. அப்போ மாணவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது? அது மேற்கு நாட்டாருடைய ஒரு முட்டாள்தனமான சிந்தனை. அதுக்காக சில ஆசிரியர்கள் மாணவனை அடித்து கொன்றே விடுகிறார்கள். அவன் அந்த தொழிலுக்கே உதவாதவனாக இருப்பான். சில இடத்திலே இப்போ அடங்க தேவையில்லை என்பது உபதேசமாக்கப்படுகிறது. அதாவது ஆசிரியனுக்கு மாணவன் அடங்க தேவையில்லை, பெற்றோருக்கு பிள்ளைகள் அடங்க தேவையில்லை, கணவனுக்கு மனைவி அடங்க தேவையில்லை, இதெல்லாம் அடிமைத்தனம் என்கிறார்கள். அடங்குவது என்பது முதலிலே தனக்குத்தான் அடங்க வேண்டும். அடக்கம் ஒரு பயிற்சியாக வர வேண்டும். உயர்ந்தவர்களுக்கு அடங்குவதிலே நமக்கு எந்த தாழ்ச்சியும் இல்லை, எந்த தாழ்ச்சியும் இல்லை. ஒரு கணவன் சொல் கேட்டு, கணவன் முதல் நல்ல கணவனாக இருக்க வேண்டும், அது நிபந்தனை. அந்த கணவன் சொல் கேட்டு மனைவி நடப்பது என்பது அடிமைத்தனம் அல்ல. அடிமைத்தனம் என்பது வேறு, அடிமைத்தனம் என்பது வேறு. அதை புரிந்து கொள்ளாமல் இதையெல்லாம் போட்டு குழப்பி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அடங்குவது என்பது ஒரு நல்ல நல்ல பயிற்சி. அப்படி அடங்குவதனாலே வரக்கூடிய நன்மையை முதல் குரலிலே சொல்கிறார். ரொம்ப எளிமையாக சொல்லிவிட்டு திருவள்ளுவர் சில குரலிலே ஆழமாக வைப்பார் செய்தியை, சிலது வெளிப்படையாக மேலோட்டமாக சொல்வார். என்ன சொன்னார் இதிலே முதல் குரலிலே?
அடக்கம்
அமரருள் உய்க்கும். ஒன்றும் பண்ண தேவையில்லை, மனம் மொழி மெய்களை நீ அடக்கி வாழ்வாயானால் தேவர்களுக்குள்ளே ஒருவனாக உன்னை அது கொண்டு போய் சேர்க்கும். தேவர்களுக்குள்ளே இங்கே ஒழுங்காக நீ மனதை மாக்கை கதை கட்டுப்படுத்தி வாழ்வாயானால், ஏனென்றால் நீங்கள் நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும், இல்லறம் சரியாக ஒருவன் வாழ்ந்தால் இல்லறத்தினுடைய இம்மை பயன் என்ன, மறுமை பயன் என்ன என்று ஒரு கேள்வி இருக்கும். திருக்குறள் படிக்கிறவர்களுக்கெல்லாம் இனிமேல் இந்த கேள்வி, எந்த செயலை செய்தாலும் இந்த செயலுக்கான இம்மை பயன் என்ன, மறுமை பயன் என்ன, அதுக்காக எல்லாரிடமும் இதை பிடிச்சு பிடிச்சு கேட்டுக்கொண்டிருந்தால் இவன் திருக்குறள் படித்து இவனுக்கு கலண்டுட்டது என்று சொல்வார்கள். அப்படியும் இல்லை. ஆனால் நமக்கு தெரியும், இதை இந்த ஒரு காரியம் செய்கிற பொழுது இதை உலகியலாக இதுக்கு என்ன பயன், அல்லது மறு உலகத்திலே என்ன பயன் என்று கேள்வி. இல்லறத்துக்கு இம்மை பயன் புகழ், மறுமை பயன் தேவர்களுக்குள்ளே ஒருவராக போய் சேர்வது. அது புரிந்து தேவர்களுக்குள்ளே ஒருவராக போதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதிலே தெய்வம் என்பது தேவுக்களுக்குள்ளே ஒருவனாக போய் சேர்வது, கடவுளே ஒருவனாக மாறுவது என்று நினைக்கக்கூடாது. அதுக்கு பரிமள உரை எழுதுகிற பொழுது தெளிவாக எழுதுவார். எங்களுக்கு மூன்று நிலை இருக்கிறது: ஒன்று மனித நிலை, பிறகு தேவர்களாக ஆகிற நிலை, பிறகு இறைவனோடு ஒன்றுகிற நிலை, அது வேறு, அதற்கு வீடு என்று சொல்லுகிறோம். ஆகவே சொர்க்கத்துக்குள்ளே போய் வாழுகிற வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே நீ சரியான முறையிலே மனம் மொழி மெய்களை அடக்குவாயானால் அதனுடைய பயன் என்ன ஆகும் என்று கேட்டால் நீ தேவர்களுக்குள்ளே ஒருவனாக ஆவாய். அதை முதல் குரலிலேயே சொல்லுகிற அடக்கம் அமரருள் உய்க்கும், உன்னை கொண்டு போய் சேர்க்கும். அடங்காமை திருவள்ளுவருக்கு தெரியும், யாராவது ஒருத்தன் இப்படி கேட்பான் என்று. அடக்கம் அமரருள் உய்க்கும் என்ற உடனே ஒருத்தன் எழும்பி அடங்காமை திருவள்ளுவர் சொன்னார் ஆறு இருளில் ஒய்த்துவிடும் என்றார். மாறாத இருளுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். அது என்ன ஆறு இருள் என்றால், அதற்கு பரிமள உரை எழுதுகிற பொழுது எழுதுகிறார், அது ஒரு நரக விசேடம் என்பார். பல வகையான நரகங்கள் உண்டு, பல வகையான நரகங்கள், அந்த நரகங்களிலே பல வகையான தண்டனைகள் உண்டு. ஏதோ ஒரு படத்திலே வந்ததே, என்னென்ன தண்டனை கொடுப்பார்கள் என்று வைத்து,
அது
அந்நியன். அப்போ பல வகையான நரகம் உண்டு என்கிறார்கள். அதிலே ஒரு நரகம் இருளுக்குள்ளே போடுவது, கடும் இருளுக்குள்ளே போட்டுவிட்டால் ஒன்றும் தெரியாமல் தடுமாறுகிறது என்று ஒரு நரகம் இருக்கிறதா, அந்த நரகத்துக்குள்ளே இந்த அடங்காமை நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்கிறார் சொல்லுகிறவர் பரிமேலழகர். ஆகவே நம்பித்தான் ஆக வேண்டும். இனி நீங்க திருப்பி ஒரு தரம் வாசித்தால் உங்களுக்கு விளங்கும்.
அடக்கம் அமரருள் ஒய்க்கும், அடங்காமை ஆறிருள் ஒய்த்துவிடும். உரை: அடக்கம் அமரருள் ஒய்க்கும். ஒருவனை அடக்கமாகிய அறம் பின் தேவருலகத்து
இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, திருவள்ளுவர் அடக்கம் அமரருள் ஒய்க்கும் என்றார். பரிமளர் என்ன சொல்லுகிறார்? அடக்கமாகிய அறம் என்கிறார். அடக்கமே அறம்தான். இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் உங்கள் மனம், உங்கள் வாக்கு, உங்கள் காயம் இருந்தால் அது ஒரு அறத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்பதற்கு அது சான்று. பல இடங்களிலே இப்போ இது படித்த பிறகு உங்களுக்கு வரும், இன்றைக்கு இதை சாப்பிடக்கூடாதுன்ற இருப்போம், முன்னுக்கு கொண்டு வந்து வைப்பார்கள். வைத்தால் நம்மை அறியாமல் கை அதிலே பிடித்து ஒரு வாய் சாப்பிட்டு விடுகிறது. என்ன ஆகிறது? உடம்பு என் கட்டுப்பாட்டிலே இல்லை, பேசக்கூடாது என்று நினைப்போம். இன்றைக்கு மனைவி சத்தம் போடுகிறாள், ஏதோ அவளுக்கு கோபம், இன்றைக்கு பேசக்கூடாது என்று இருந்தால் பொறுத்து 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 பார்த்துவிட்டு பிறகு இவன் பேச ஆரம்பித்து விடுவான். பேச ஆரம்பித்து விட்டால் என்ன? வாக்கு இவன் கட்டுப்பாட்டிலே இல்லை. ஒரு துறவியிடம் போய் ஒருத்தன் கேட்டான், உனக்கு கோபம் வருமான்னு கேட்டான். துறவி வராது என்றார். என்ன செய்தாலும் வராதா என்றான். வராது என்றார். கடைசி வரையும் வராதா என்றான். வராது என்றார். எவருக்கு மேலையும் வராதான், இப்படியே கேள்வியை கட்டுவான். டே, கோபம் வராது வராது என்ற எத்தனை தண்டா கேட்கிறேன் என்றார். அதாவது அப்ப என்னாச்சு தெரியுமோ, கடைபிடித்த விஷயம் கட்டுப்பாட்டை அறந்து போயிட்டு மாடு ஓட ஆரம்பித்து விட்டது. இது ரொம்ப முக்கியமான. இது ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியர், ஒரு அதிபர், நான் சில நேரத்தில் சொன்ன கதையும் சொல்லுவேன், நீங்கள் சகித்து கொள்ள வேண்டியதான், வேற வழி இல்லை. ஒரு கல்லூரி அதிபர், வருஷம் தொடங்கி கல்லூரி தொடங்குகிறது, பாடசாலை தொடங்குகிறது அதிபர். அந்த முதல் நாள் அன்று பிரேயர் ஹால், எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து வைத்து இப்படி மாணவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இந்த அதிபருக்கு ஒரு வழக்கம் இருந்தது, ஏதாவது ஒரு தர்மத்தை எடுத்து சொல்லுவார். இந்த வருஷம், இது புது வருஷம் தொடங்குகிறது, முதல் நாள் நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த புது வருஷத்திலே நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உயர்ந்த விஷயத்தை சொல்லப் போகிறேன், நீங்கள் எல்லாரும் அதை கடைபிடிக்க வேண்டும். இன்னும் மாணவர்களும் அதை ஏற்று முடிந்த அளவு அதை கோப்பையில் எழுதி வைத்து கடைபிடிப்பார்கள். இந்த முறை நான் உங்களுக்கு சொல்வது, நீங்கள் எல்லோரும் பொறுமையாய், கோபம் வராமல் பொறுமையாய் இருக்க பழக வேண்டும், இதை நீங்கள் எல்லாரும் என்று இவர் சொல்ல நினைத்தார். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்ல நினைத்தவர், மாணவர்களே, இந்த புத்தாண்டு செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, நாம் எல்லோரும் பொறுமையை என்று தொடங்கினார். எல்லா வகுப்பு மாணவர்களையும் கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. அப்போ நெருக்கமாக இருக்கிறார்கள். இதில் ஒரு குழப்பிடிக்காரன் என்ன பண்ணினான், அதிபர் இங்கால சொல்லி கொண்டிருக்கிற பொழுது ஒரு தும்பை எடுத்து முன் வரிசையில் உட்கார்ந்து கேட்டு கொண்டிருந்தவனுடைய காதுக்குள்ளே விட்டான். அதிபர் பார்வையில் இது பட்டு விட்டது. இவர், நாங்கள் எல்லோரும் மாணவர்களே பொறுமையாய் என்று சொன்னவர், இவன் தும்ப காதுக்களை விட்டானா? இது இவருக்கு வார்த்தை நின்றுட்டுது. அவனை பார்த்தார், அவன் தும்ப எடுத்து வச்சுட்டு பேசாமல் இருக்கிறான். இன்னும் மாணவர் திருப்பி சொன்னார், மாணவர்களே, நான் திருப்பி சொல்கிறேன், எல்லாரும் கவனமாக கேளுங்கள், இந்த ஆண்டு நாங்கள் எல்லோரும் பொறுமையாய் இருக்கன்ற பொழுது இவன் ரெண்டாம் தரமாக தும்ப விட்டான். திருப்பி தும்ப எடுத்து வச்சுட்டு இருந்துட்டான். அதிபருக்கு வார்த்தை நின்று விட்டது. மூன்றாம் தரமும் இதே மாதிரி இவர் மூன்று நாலு தரம் சொல்லி பார்த்தார், வசனம் முடியவில்லை. கடைசியாக இவர் தும்ப விட தொடங்க இவருக்கு கோபம் வந்துட்டது. இரட்டை எரும மாடை உனக்கு எத்தனை தரம் சொல்றது என்று ஆரம்பித்தார். இவர் பொறுமை போய்விட்டது. நான் சொல்வது, பொறுமை என்பதே ஒரு அறம்தான். அது நீங்கள் பொறுத்திருப்பது அடங்கி இருப்பது என்பது வார்த்தைகளிலே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பு. திரும்ப திரும்பத்தான் சொல்லுகிறேன், ஏனென்றால் உங்களுடைய உள்ளம் தாண்டி உயிர் வரை இந்த செய்தி போக வேண்டும். அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அதைத்தான் சொல்லுகிறார். அதனாலேதான் அடங்குதல் என்பதை பரிமேலழகர் வேண்டுமென்றே ஒரு அறம் என்று எழுதுகிறார். பொறுமை கடைபிடிக்க வேண்டும். கோபம் வருகிறது என்ற உடனே வார்த்தைகள் கொட்டி விட்டால், எனக்கு கோபம் வரப்பண்ணாதே, நான் கெட்டவனாகி விடுவேன் என்றால் நீ கெட்டவன்தான், ஏன்னா அதை உள்ளுக்கு இருக்குது என்று அர்த்தம். என்ன செய்தாலும் உன்னை மற்றவர்கள் உன்னை மீறி ஒன்று செயல்படுத்த முடியக்கூடாது. நான் நினைத்து கோபப்படுவேனே தவிர நீ என்னை கோபப்படுத்த முடியாது என்று இருந்தால்தான் அவன் மனிதன். நான் நினைத்து செய்வேனே தவிர நீ என்னை செயல்படுத்த முடியாது, நான் நினைத்து நினைப்பேனே தவிர நீ என்னை நினைக்க பண்ண முடியாது. இப்படி இருந்தால் அடுத்த அதிகாரம் பெறப்போகிறது ஒழுக்கம். இது இருந்தால் ஒழுக்கம் தானாக வந்துவிடும். அதனால்தான் இதற்கு அறம் என்று பெயர் வைக்கிறார் பரிமேலழகர். படியுங்கள்.
அடக்கம் அமரருள் ஒய்க்கும். ஒருவனை அடக்கமாகிய அறம் பின் தேவருலகத்து ஒய்க்கும். அடங்காமை ஆரிருள் ஒய்த்துவிடும். அடங்காமையாகிய பாவம் தங்குதற்கு அறிய இருளின் கண் செலுத்தும். உரை குறிப்பு: இருள் என்பது ஓர் நரக விசேடம்.
அந்த வார்த்தையை பிரயோகம் புதுசு நமக்கு. இருள் என்பது ஒரு நரக விசேடம். பல வகையான நரகங்கள் உண்டு. அந்த நரகங்களுக்குள்ளே குறிப்பிடப்பட்ட ஒரு நரகம் இருளாலே சூழப்பட்டது. அதை சொல்வதற்காகத்தான் ஆறு இருளில் உய்த்துவிடும் என்பது இருளுக்குள்ளே போடுதல், இருளாகிய நரகத்துக்குள்ளே விட்டுவிடும். சில விஷயங்கள் இருக்கிறது, ஒன்று செய்தால் பரிசு கிடைக்கும், அது செய்யாமல் விட்டால் பரிசு கிடைக்காது. சில விஷயங்கள் இருக்கிறது, செய்தால் பரிசு கிடைக்கும், செய்யாவிட்டால் தண்டனை கிடைக்கும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? ஒன்று செய்தால் பரிசு கிடைக்கும், செய்யாவிட்டால் ஒன்றும் கிடைக்காது. சிலது செய்தால் பரிசு கிடைக்கும், செய்யாவிட்டால் தண்டனை கிடைக்கும். இங்கே அடக்கம் அமரருளுக்கும் என்பது பரிசு, அடங்காமை ஆறுருள் உய்த்துவிடும் என்பது தண்டனை. ஆகவே நான் அடங்காமல் இருந்தால் பரவாயில்லை என்று நினைக்காதே. அது செய்தால் மேலே போவாய், இது செய்தால் கீழே போவாய், நடுவிலே நிற்கிற இடம் இதிலே இல்லை. இதை சொல்வதற்காக இது ரெண்டையும் ஒப்பிடுகிறார்.
எல்லாம் பொருளில் பிரிந்து பிறந்துவிடும். நான்மணிக்கடிகை 7 என்றார் போல உய்த்துவிடும் என்பது ஒரு சொல்லாய் நின்றது.
இதெல்லாம் மொழி இலக்கணம். அதான் திருக்குறள் படிக்கிற பொழுது பொருளும் படிக்கிறோம், மொழியும் படிக்கிறோம். இங்க பாருங்க, முதல் வரி அடக்கம் அமரருள் உய்க்கும். அதுல எப்படி இருக்கிறது? உய்க்கும், உய்க்கும் என்றால் செலுத்தும் என்ற அர்த்தம். அடங்காமை ஆறிருளில் உய்க்கும் என்று போடலாம் தானே? அதை நாம இதை கவனிக்கவே இல்லை, அந்த ஆள் கவனிச்சுட்டுது. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருளில் உய்க்கும். இங்க என்ன போடுறார்? உய்த்து விடும் என்கிறார். அப்போ பரிமேலழகர் அதில் நிப்பாட்டி விட்டார், அவருடைய சிந்தனை நிற்கிறது. அதே அங்க உய்க்கும் என்று போட்டார், இங்கே உய்த்து விடும் என்றார். அது ஓசைக்காக போடப்பட்டது. அப்போ உய்த்து விடும் என்றால் அதுக்கு வேற அர்த்தம் என்றால் அதில் ரெண்டு சொல் வந்து விட்டது, உய்த்து விடும். அப்போ உய்த்து உய்ய பண்ணி பிறகு விட்டு விடுமோ என்று அர்த்தம் பண்ணாதே, அது ரெண்டு சொல்லும் சேர்ந்து ஒரு சொல்லாகத்தான் நிற்கிறது. நாங்கள் இப்படி இப்படி உள்ளே போய் படிக்காதபடியால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவர் இன்னமும் சொல்லிவிட்டு போகலாம். பரிமேலர் உள்ளே போனதால் இது ஏன் இப்படி இருந்து, சில இடங்களிலே ரெண்டு சொற்கள் சேர்ந்தாலும் அது ஒரு சொல்லாகத்தான் நிற்கும். ஆகவே இங்கே உய்த்து விடும் என்பது அது பல இடங்களிலே ஒரு சொல் நீர்மைத்து என்று எழுதுவார். இங்கே உய்த்து விடும் என்பது ஒரு சொல்லே தவிர உய்த்து விடும் என்று அதை இரண்டாக பிரிக்காதே என்கிறார் பரிமேலழகர்.
மறுவாசிப்பு குறள் 121. அடக்கம் அமரருள் ஒய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்து விடும். உரை: அடக்கம் அமரருள் ஒய்க்கும். ஒருவனை அடக்கமாகிய அறம் பின் தேவருலகத்து ஒய்க்கும். அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். அடங்காமையாகிய பாவம் தங்குதற்கு அறிய இருளின் கண் செலுத்தும். உரை குறிப்பு: இருள் என்பது ஓர் நரக விசேடம். எல்லாம் பொருளில் பிறந்துவிடும். நான்மணிக்கடிகை 7 என்றார் போல உய்த்துவிடும் என்பது ஒரு சொல்லாய் நின்றது.
அப்படி உய்த்துவிடும் என்பது ஒரு சொல்லாகுமா என்று கேள்வி என்றால் அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டுகிறார். நான்மணிக்கடிகையிலே
எல்லாம்
பொருளில் பிறந்துவிடும், அதாவது செல்வம் இருந்தால் எல்லாம் அதனாலே பெற்றுக்கொள்ளலாம் என்று எங்கோ ஒரு பாடல் வந்திருக்கிறது. பிறந்து விடும் என்றால் பிறந்து விடும் என்று பொருள் கொள்வதில்லை, பிறக்கும் என்று அர்த்தம். அதை மேற்கோள் காட்டி இங்கேயும் உய்த்து விடும் என்றால் உய்க்கும் என்றுதான் அர்த்தம் என்பதை நிரூபணம் பண்ணுகிறார்.
குறள் 122. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினூங்கில்லை உயிர்க்கு. உரை: உயிர்க்கு அதனின் ஊங்கு ஆக்கம் இல்லை. உயிர்கட்கு அடக்கத்தின் மிக்க செல்வம் இல்லை. அடக்கத்தை பொருளா காக்க ஆகலான் அவ்வடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு அழியாமல் காக்க. உரை குறிப்பு: உயிர் என்பது சாதியொருமை. அஃது ஈண்டு மக்கள் உயிர் மேல் நின்றது. அறிந்து அடங்கிய பயன் கொள்வது அதுவே
அகலின். படிப்போம். அதாவது இதுல ஒரு 5 குறளிலே அடக்கத்தினுடைய சிறப்பை பொதுப்பட சொல்லப் போகிறார். இந்த அதிகாரத்தை அமைப்பு முறை சொல்லுகிறேன். ஒரு 5 குறளிலே அடக்கத்தின் சிறப்பு, எந்த அடக்கத்தின் சிறப்பு என்று இல்லாமல் பொதுவாக அடக்கத்தின் சிறப்பு. அதிலே முதல் சொன்னார், அடக்கம் தேவர்களுக்குள்ளே ஒருவனாக உன்னை ஆக்கும், இல்லாவிட்டால் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். இதுதான் முதல் குறள். ரெண்டாவது குறளிலே சொல்லுகிறார், நாங்கள் எதை காக்க விரும்புகிறோம்? பொதுவாக மனிதனுடைய இயல்பு செல்வத்தை காப்போம். பொருளை எல்லோரும் காக்குவது எல்லாருக்கும் அது மனித இயல்பு. ஆகவே திருவள்ளுவர் சொல்லுகிறார், நீ பொருளை எல்லாம் காக்கிறாயே, முக்கியமான பொருளாக நீ காக்க வேண்டியது அடக்கத்தை. காக்க பொருளாய் அடக்கத்தை, இதுதான் அவருடைய செல்வம். அடக்கத்தை பொருள் என்று நினைத்து நீ காப்பாற்றிக்கொள். அடுத்த வரி என்ன?
ஆக்கம் அதனினூங்கில்லை.
ஆக்கம் என்ற சொல்லுக்கு செல்வம் என்பது அர்த்தம். இதெல்லாம் குறித்து பல இடங்களில் இது வரும். ஆக்கம் என்றால் ஆக்கப்பட்டது, செல்வம். அதைவிட பெரிய செல்வம் உனக்கு ஒன்றும் இருக்காது. உன்னுடைய கட்டுப்பாட்டிலே நீ இருக்கிறாய் என்பதை விட ஒரு செல்வம் உனக்கு இருக்க முடியாது. ஆகவே அந்த செல்வத்தை நீ கட்டாயமாக காப்பாற்று. காக்க பொருளா அடக்கத்தை, உன்னுடைய அடக்கத்தை பொருளாக நினைந்து காப்பாற்று. அதைவிட ஒரு செல்வம் உனக்கில்லை என்று இரண்டாவது குறளிலே அடக்கத்தின் பெருமை சொல்லுகிறார். இனி அதற்கான உரை விளக்கம் படியுங்கள்.
காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு. உரை: உயிர்க்கு அதனின் ஊங்கு ஆக்கம் இல்லை. உயிர்கட்கு அடக்கத்தின் மிக்க செல்வம் இல்லை. அடக்கத்தை பொருளா காக்க.
இதுல ஒரு விஷயம் பண்றார் பெருமாளழகர். திருவள்ளுவர் சொன்னதைத்தான் வலியுறுத்துகிறார். பொருள் நமக்கு எதற்கு பயன்படும்? உடலுக்கு பயன்படும். உடல் சார்ந்த விஷயங்களுக்கு தான் பொருள் பயன்படும். அப்ப அந்த பொருள் பெரிதல்லவா என்று கேட்டால் இல்லை. உடல் சார்ந்த பொருள் உடல் விடுகிற பொழுது போய்விடும். நாம சேர்க்கிற பொருள் எல்லாம் நீங்க எத்தனை பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு அத்தனையும் வேறொருவருக்கு போக நீங்கள் விட்டு போவீர்கள். அது ஒன்றும் உங்களோட சேர்ந்து, நான் சேர்த்த பொருள் ஆயிட்டே, நான் சேர்ந்த வீடு ஆயிட்டே, உயில கொண்டு வா நான் கொண்டு போறேன் என்று எவனும் கொண்டு போக முடியாது. உடல் சார்ந்த பொருள் இங்கே போய்விடும், உங்களை விட்டு பிரிந்து போய்விடும். ஆனால் இந்த பொருள் அடக்கம் என்கின்ற பொருள் உயிர் சார்ந்த பொருள் என்கிறார். அந்த பொருள் நீங்கள் போகிற பொழுது உங்களோடு வரும். ஆகவே எது பெரிது? ஒரு குறிப்பிட்ட காலம் நின்று போகிற பொருள் பெரிதா, எப்பொழுதும் உங்களோடு இருக்க போகிற பொருள் பெரிதா என்று கேட்டால் எப்பொழுதும் இருக்கிற பொருள் தான் பெரிது. அதனால் தான் சொல்லுகிறார், காக்க பொருளா அடக்கத்தை, உயிரோடு நிலைத்து நிற்கப் போகிற அந்த அடக்கம்தான் உங்களுக்கு உண்மை பொருள், அதை காப்பாற்றுங்கள். மற்ற இரண்டாவது வரி சொல்லுகிறார், ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு என்கிறார். ரொம்ப முக்கியம். அந்த பாருங்க, ஒரு சின்ன சொல்லுதான் அது நமக்கு எவ்வளவு அர்த்தத்தை தருகிறது. உயிர்க்கு பொருள் அதுதான், அதை விளங்கப்படுத்துகிறார். படிங்க.
உயிர்க்கு அதனின் ஊங்கு ஆக்கம் இல்லை. உயிர்கட்கு அடக்கத்தின் மிக்க செல்வம் இல்லை. அடக்கத்தை பொருளா காக்க ஆகலான் அவ் அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு அழியாமல் காக்க. குறை குறிப்பு: உயிர் என்பது சாதியொருமை.
ஒவ்வொரு சொல்லும் பரிமாளர்கள் விளக்கம் சொல்லுகிறார். தமிழா படிச்சா இது இன்னொரு பக்கம் பாருங்க. காக்க பொருளாய் அடக்கத்தை, அதுக்கு இவர் என்ன சொல்லுகிறார் பரிமாள உரை வாசிங்க திருப்பி ஒரு தரம்.
உயிர்க்கு அதனினுங்கு ஆக்கம் இல்லை. உயிர்கட்கு அடக்கத்தின் மிக்க செல்வம் இல்லை. அடக்கத்தை பொருளா காக்க ஆகலான் அவ் அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு அழியாமல் காக்க.
அதுதான் காக்க என்றால் இருக்கிறதை அழியாமல் பார்த்துக்கொள். உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அடக்கம் என்பதை முதல் கொண்டு வந்து பிறகு அதை அழியாமல் பாதுகாத்துக்கொள் என்கிறார். என்றால் அது அவ்வளவு முக்கியமானது, உயிர்க்கு செல்வம் அதுதான். அதை ரொம்ப புரிந்து கொள்ளுங்கள்.
உரை குறிப்பு: உயிர் என்பது சாதி ஒருமை, அகுது ஈண்டு.
உங்களுக்கு தெரியும் சாதி ஒருமை என்றால் என்ன? பல விஷயங்களுக்கு பொருந்துகிற விஷயத்தை ஒருமையிலே சொல்வது. இப்ப பாருங்க, மாடு புல் தின்னும், இது இன்னொரு பத்து தரம் சொல்லுவேன், அது பிறகு சொல்லவே மாட்டேன், உங்களுக்கு அது புரிந்திருக்க வேண்டும். மாடு புல் தின்னும் என்றால் ஒரு மாடு மட்டும்தான் புல் தின்னுமா? மாடுகள் புல் தின்னும் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அப்ப மாடு புல் தின்னும் என்று சொன்னால் அது சாதி ஒருமை. என்னவென்றால் அந்த சாதியை குறித்து நிற்கிற ஒருமையிலே சொன்ன, அப்ப மாடுகள் என்று சொல்லவில்லையே என்று நினைக்கப்படாது. ஒரு மாடு புல் தின்னும் என்றால் எல்லா மாடும் தின்னும். அப்ப பலவற்றையும் சுட்டி நிற்கிற ஒன்றை சொன்னால் அது சாதி ஒருமை. மாம்பழம் இனிக்கும், என்ன சொல்லியிருக்க வேண்டும்? மாம்பழங்கள் இனிக்கும் என்று சொல்ல வேண்டும். பலவற்றை சுட்டுகிற பொருள் ஒரு பொருளாக நின்றால் அதை சாதி ஒருமை என்று நாம் சொல்லுகிறது வழக்கம். இங்கே எதை சாதி ஒருமை என்கிறார்?
உயிர் என்பது சாதி,
உயிர் என்பது ஒரு உயிருக்கு அடக்கம் அமரலுக்கும் அடங்காமை என்ன இல்லை என்ன குரல்
காக்க
பொருளாக அடக்கத்தை
ஆக்கம் அதனினுங்கில்லை
இல்லை உயிர்க்கு என்றால் ஒரு உயிருக்கு மட்டும்தான் அது பயன் தருமா என்ற, உயிர்கள் எல்லாவற்றுக்கும் பயன் தரும். ஆனால் இங்கே உயிர்க்கு என்று ஒருமையில் சொன்னபடியால் அது சாதி ஒருமை என்ற இலக்கணத்துக்குள் அடங்கும் என்று விளங்குக. தமிழாக படிக்க வேண்டியவர்கள் இதை விளங்கினால் போதும், இல்லாவிட்டால் ஒரு கவலையும் பட தேவையில்லை.
அகுது ஈண்டு மக்கள் உயிர் மேல் நின்றது அறிந்து அடங்கிய,
அதை விளங்கிட்டு போவோம். அதாவது சாதி ஒருமை என்று சொன்னார், உயிர் என்பது உயிர்களை குறித்து நிற்பது. அப்ப ஆடு மாடு எல்லாவற்றையும் இது குறிக்கிறதா என்றால் இல்லை. இங்கே அந்த உயிர் என்பது மக்கள் உயிரை குறித்துத்தான் நிற்கிறது. ஏனென்றால் மனம் மொழி மெய்கள் அடங்குவது மனிதர்க்குத்தான் இயல்பு. ஒரு மாடு தன் மனதை அடைக்கிவிட்டேன் என்று சொல்லாது, வார்த்தை அடைக்கிவிட்டேன் என்று சொல்லாது. ஆகவே மனிதர்க்கு சிறப்பாக சொல்லப்பட்டபடியால் இங்கே அந்த ஒருமையாக நிற்பது மனித உயிர்களை குறித்து நிற்கிறது. உயிர் என்ற சொல் உயிர்களை குறித்து நிற்கிறது, அந்த உயிர்கள் என்ற சொல் மனித உயிர்களை குறித்து நிற்கிறது என்கிறார்.
அறிந்து அடங்கிய பயன் கொள்வது அதுவே அகலின்.
ஏனென்றால் ஏன் மனித உயிர்களை குறித்து அறிந்து அடங்கி பயன் கொள்வது மனித உயிர்களுக்கு இயல்பு என்றபடியால் அது மனித இயல்புக்கு உரியது என்கிறார்.
மறுவாசிப்பு: குறள் 122 காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு. உரை: உயிர்க்கு அதனின் ஊங்கு ஆக்கம் இல்லை, உயிர்கட்கு அடக்கத்தின் மிக்க செல்வம் இல்லை. அடக்கத்தை பொருளாக காக்க ஆகலான் அவ்வடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு அழியாமல் காக்க. உரை குறிப்பு: உயிர் என்பது சாதியொருமை, அகுது ஈண்டு மக்கள் உயிர் மேல் நின்றது, அறிந்து அடங்கிய பயன் கொள்வது அதுவே அகலின். குறள் 120
பாருங்க, இதுல எல்லாம் தமிழ் இருக்குது. அகுது மக்கள் உயிர் மேல் நின்றது என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றார்? அறிந்து அடங்கி பயன் கொள்வது அதுவே ஆகலின், அவர்கள் ஆகலின் என்று போட வேண்டும். நாங்கென்றா எப்படி எழுதுவோம்? அவர்கள் என்று எழுதுவோம். இங்கே உயிர்க்கு என்று சொன்னபடியால் அதற்கு உயர்திணை சொல்லப்படாது. மொழிப்பிரயோகம் எல்லாம் இதிலே பரிமளர் படிக்க 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 ஒரு தமிழ் ஒருத்தன் எழுதினால் அதுல பிழையே வராது. மனிதர்கட்கு என்று போட்டிருந்தால் அவர்க்கே ஆகலின் என்று போட வேண்டும். மனித உயிர்க்கு என்று போட்டபடியால் அதுவே ஆகலின் என்று அகர்ணையிலே சொல்லுகிறார். இது இந்த மொழிப்பயிற்சி தேவைப்பட்டவர்களுக்காக சொல்லுகிறேன். அதெல்லாம் எவ்வளவு நுட்பம் பண்ணுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.